அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நீங்கள் காலையில் துயிலெழுந்து வானொலி பெட்டிக்கருகில் உட்கார்ந்து ஆவலோடு வேத வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 107:6.
இன்னருள் நாதாயே பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் 21 அதிகாரம் 12 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தபொழுது இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொன்னது போலவே அவர்கள் கலிலேயாவிலே போய் அவருக்காக காத்திருந்தார்கள். ஒருவேளை பல மணி நேரங்கள் காத்திருந்துவிட்டு என்ன செய்வதென்று திகைத்தவர்களாக பேதர் சொல்கிறார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்கிறார். அவரோடு இருந்த எல்லாருமே நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி அவரோடு மீன் பிடிக்க சென்றார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. அதிகாலையிலே கரையிலே இயேசு நின்று அவர்களை பார்த்து வலதுபுறமாய் வலைகளை போடும்படியாக சொல்லுகிறார். அப்பொழுது திரளான மீன்கள் அகப்பட்டதினால் இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அது இயேசு என்பதை யோவான் முதலாவதாக கண்டுகொண்டார். பேதுரு அது இயேசு என்று அறிந்தவுடனேயே மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்து கரைக்கு வருகிறார். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். யோவான் 21 அதிகாரம் 12 வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்பது எத்தனை அருமையான ஒரு அழைப்பு இல்லையா? மார்க் 16 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் பார்த்தது போல, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் புறப்பட்டு செல்லும் முன்னதாக அவரோடு வந்து போஜனம் பண்ணும்படியாய் அழைக்கிறார். இங்கே மிக அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். ஆம், அவருடைய பிள்ளைகளை போஷிக்க அவர் விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார். இப்பொழுது சீமோன் பேதுருவோடு இயேசு தனித்து பேசுகிற ஒரு சம்பாஷணையை தொடர்ந்து பார்க்கிறோம். கவனியங்கள், யோவான் 21 அதிகாரம் 15 முதல் 17 வசனம் வரை வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த பதஷ்டப்படும் பின்வாங்கி போகக்கூடிய பலவீனமான சீஷனை பணிக்காக இயேசு அழைக்கிறார். இந்த உரையாடலிலிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பணியை செய்வதற்கு அவர் மேலே உண்மையான அன்புள்ளவர்களாய் இருப்பதே முக்கியமான தேவையானதாயிருக்கிறது. மூன்று முறை, நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்டார். மூன்று முறையும் பேதுரு அதற்கு பதில் கூறினார். இயேசுவும் மூன்று முறையும், பேதுருவே, இந்த பணியை செய், இந்த பணியை செய், இந்த பணியை செய் என்று பணிவிடையை கொடுக்கிறார். ஏன் மூன்று முறை இயேசு அவ்வாறு கேட்டார்? ஒரு வேத பண்டிதர் சொல்லும் பொழுது, அவர் மூன்று முறை இயேசுவை மறுதளித்தார், எனவே அவர் மூன்று முறை கேட்டார் என்று சொல்கிறார். இப்பொழுது பேதுரு தன்னை நேசிக்கிறேன் என்பதை மூன்று முறை உறுதியாக சொல்லும்படியாக இயேசு அவ்வாறு கேட்டார் என்கிறார். இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏற்கனவே சீமோன் பேதுரு இயேசுவின் சீடனாய் இருக்கும்படியாக, அப்போஸ்தலனாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட பொழுது அற்புதமாய் மீன்களை பிடித்ததை தொடர்ந்து அந்த அழைப்பை பெற்றார். லூக்கா 5 அதிகாரத்திலே இதை நாம் பார்க்கலாம். அவர்கள் மீன் கிடைக்காமல் இருந்தபொழுது இயேசு அவர்களை பார்த்து வழிநடத்தின பின்பு மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். அருமையானவர்களே, அதற்கு பின் அவர்களை அவர் அப்போஸ்தலர்களாக அழைத்தார். தன்னுடைய பணிக்காலத்தின் பிந்திய பகுதியிலே இந்த அழைப்பை மறந்தவராக இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படும் பொழுது வெளியே சேவகரோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அங்கே அதிகமாக பேசிக் கொண்டிருந்தபடியினாலே அவரும் கலிலேயன் என்பதைக் கண்டு மற்றவர்கள் சொன்னபொழுது இயேசுவை அறியேன் என்று மூன்று முறை மறுதளித்தார். அந்த இடத்திற்கே பேதுரு சென்றிருக்கக்கூடாது, ஆனால் சென்றார். அப்படி சென்றபடியினாலே அவர் அடிப்படை விசுவாசத்தையே மறுதளித்தார். ஆனால் நமக்கு ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், இங்கே கலிலேய கடலின் ஓரத்திலே நெருப்பு தழலிலே அற்புதமான மீன்பிடிக்கும் அனுபவத்தை தொடர்ந்து மீண்டுமாக இயேசு பேதுருவுக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். இது ஒரு அருமையான ஆவிக்குரிய காட்சியாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூன்று முறை நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபொழுது ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டது போல தெரியலாம். ஆனால் அது அப்படி அல்ல பிரியமானவர்களே. கேள்வி ஒன்று போல இருந்தாலும் எந்த இரண்டு கேள்விகளும் ஒன்று போல இல்லை. முதலாவது என்ன கேட்கிறார்? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். இங்கே பேதுரு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் பாறை போன்ற மனிதன் என்று பொருள்படுகிறது. இந்த பெயர் அவருக்கு மிக உறுதியாக அவரிடத்திலே பற்றிக் கொண்டிருக்கிறது. செசரியா பிலிப்பியிலே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று அவன் கூறிய பொழுது இயேசு அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாய சீமோனே, நீ பாக்கியவான் என்று அவருடைய முதல் பெயரை கூறினார். இவ்வாறு சொன்ன பின்னர்தான், நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கூறினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது மிக பலவீனமானவனாக இருக்கிறார். எனவே இயேசு அவருடைய பழைய பெயரை நினைவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, தமிழ் மொழியிலே அன்பு என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கிறது. ஆங்கிலத்திலேயும் லவ் என்ற ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலே அன்புக்கு மூன்று வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கிறது. முதல் வார்த்தை ஈராஸ் என்பது. இதை தரக்குறைவான ஒரு வார்த்தையாக கிரேக்கர்கள் பயன்படுத்தி ஈராஸ் என்ற பெயரிலே ஒரு கடவுளையே உருவாக்கிவிட்டார்கள். இது உணர்ச்சி சார்ந்த அன்பை வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தை. இன்றைக்கு திரையுலகிலே இப்படிப்பட்ட அன்புக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த வார்த்தை வேத புத்தகத்திலே பயன்படுத்தப்படவே இல்லை. அன்புக்கு பயன்படுத்தப்படுகிற மற்றொரு கிரேக்க வார்த்தை பிலியோ என்பது. இதன் பொருள் என்னவென்றால் நட்பு. பிலடெல்பியா என்ற பட்டணம் இந்த பெயரின் அடிப்படையில்தான் வந்தது. சகோதர அன்பு என்பது அந்த பட்டணத்தின் பெயர். இது வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்கு மற்றொரு வார்த்தையும் உண்டு. அதுதான் அகப்பே என்பது. இது உயர்வான அன்பு. இது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. சீமோன் பேதுருவிடத்திலே இயேசு கேட்கும்பொழுது இந்த உயர்வான அன்பை குறித்து அவர் பேசுகிறார். சீமோன் பேதுருவே, உன் முழு இருதயத்தோடு என்னை நேசிக்கிறாயா என்பதுதான் கேள்வி. அருமையானவர்களே, ரட்சிப்பு அன்பின் அடிப்படையிலேதான் கொடுக்கப்பட்டது. நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் அவரோடு உங்களுக்கு உறவில்லை. எனவேதான் இயேசு கேட்கிறார், இவர்கள் எல்லாரையும் விட நீ என்மேல் அன்பாயிருக்கிறாயா என்கிறார். அருமையானவர்களே, பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமான வார்த்தை எது என்று நம்மிடத்திலே கேட்டால் நாம் விசுவாசம் என்று சொல்லுவோம். ஆனால் வேதத்திலே மிக தெளிவாக விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் இருக்கிறது. இவற்றிலே அன்பே சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால், நம்பிக்கைக்கு பாத்திரமாக காணப்படவில்லை என்றால் அங்கே அன்பு பறந்து போய்விடுகிறது. ஆனால் பேதுரு இயேசுவின் எதிர்பார்ப்புக்கு குறைவுபட்டவராய் காணப்பட்டாலும், நம்ப முடியாதவராக காணப்பட்டாலும் அவர் பேதுருவை நேசித்தார். யோவான் 15:13 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பேதுரு இயேசுவை மறுதளித்த பொழுதும் இயேசு பேதுருவுக்காகவே மறிக்க முடியாத சிலுவையை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். பின்னான காலங்களிலே பேதுரு தனது நிருபத்திலே எழுதும்பொழுது 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறார். சரி, இப்பொழுது இயேசு பேதுருவிடத்திலே கேட்ட முதல் கேள்வியை பாருங்கள். யோனாவின் குமாரனாய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? மேல் வீட்டறையிலே இருக்கும்பொழுது இயேசு உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார். பேதுரு மனதில் என்ன யோசித்திருப்பார்? ஆமாம் ஆமாம், நானும் இந்த கூட்டத்தை நம்பவில்லை, ஆண்டவரே நீர் என்மேலே நம்பிக்கையாயிருக்கலாம் என்று எண்ணியிருப்பான். எனவேதான் இயேசு இவர்கள் எல்லாரையும் விட நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல ஆயத்தமாயிருக்கிறாரா என்பது போல கேட்கிறார். இப்பொழுது பேதுரு பதில் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்கிறார். சீமோன் பேதுரு அவ்வாறு கூறும்பொழுது பயன்படுத்திய வார்த்தை பிலியோ என்பதே. சகோதர சிநேகத்தை குறிக்கும் வார்த்தையைத்தான் பேதுரு பயன்படுத்தினார். ஏன் இயேசு பயன்படுத்திய அதே வார்த்தையை பேதுரு பயன்படுத்தவில்லை? அந்த உயர்வான அன்பிலே நேசிப்பேன் என்று பெருமையாய் பேச இப்பொழுது அவருக்கு மனதில்லை. ஆண்டவரே, உமக்காக பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் இப்பொழுது பேதுருவினிடத்தில் இல்லை. அப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்கிறார். அதாவது, அப்படி என்னை நீ நேசிப்பாய் என்றால் ஆட்டுக்குட்டிகளை நீ போய் மேய்க்க வேண்டும். யோவான் 21:16 வசனம். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த முறை இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கவில்லை. ஏன் இவ்வாறு கேட்கிறார் என்றால், சீமோன் பேதுரு இப்பொழுது தான் மற்றவர்களை விட இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது என்பதை அவனே உணர்ந்துவிட்டான். ஆனால் இப்பொழுதாவது என்னை நீ நேசிக்கிறாய் என்று சொல்வாயா என்று கேட்கிறார். இப்பொழுது இயேசு பேதுருவை ஒரு உயர்வான நிலைமைக்கு உயர்த்த முயற்சிக்கிறார். ஆனால் பேதுருவால் முடியவில்லை. இப்பொழுது பேதுரு முன்பு போல தன்னை குறித்து பெருமைப்பட்டு எதுவுமே சொல்லவில்லை. ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்கிறார். இப்பொழுது இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஏன் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார்? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பதற்கும் ஆடுகளை மேய்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லும்பொழுது ஆடுகளை ஒழுக்கப்படுத்து என்று பொருள். இந்நாட்களிலே நாம் இளைஞர்களை ஒழுக்கப்படுத்த நினைக்கிறோம். பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது ஆண்டவருடைய முறையல்ல. இளம் ஆடுகளை நேசிக்க வேண்டும், பெரிய ஆடுகளை ஒழுக்கப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? சின்ன ஆடுகள் பெரிய ஆடுகளை பின்பற்றி போகிறது. எனவே பெரிய ஆடுகள் ஒழுக்கப்படுத்தப்பட்டு ஒழுங்காய் செல்லும் என்றால் சின்ன ஆடுகள் தானாக அதன் பின்னாலே சரியான வழியிலே செல்லும். சரி, மூன்றாவது முறையாக இயேசு பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். இப்பொழுது இயேசு கேள்வி கேட்கும்பொழுது சகோதர அன்பை குறித்து அவர் கேள்வி கேட்கிறார். நம்முடைய மொழிபெயர்ப்பிலே அது காட்டப்படவில்லை. ஆனால் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே இதற்கு முந்தைய முறைகளிலே பேதுரு எந்த அன்பு கொண்டுள்ளேன் என்று சொன்னானோ அந்த அன்பு கொண்டுள்ளானா என்றுதான் இயேசு மீண்டுமாக அவனை கேட்டார். இதற்கு மாறுத்தரமாகத்தான் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இப்பொழுதும் பேதுரு பெருமைப்பட்டுக் கொண்டு பெரிதாக எதுவும் பேச விரும்பவில்லை. இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்று அறிந்து அவ்வாறு பதில் கூறினார். அவருடைய இருதயத்திலே உண்மையான அன்பு இருந்தது. இப்பொழுது இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஆடுகளுக்கு உணவு கொடுப்பாயாக என்பது. பெரிய ஆடுகளுக்கும் சின்ன ஆடுகளைப் போல உணவு தேவை. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளவு தூரம் இயேசுவை நேசிக்கிறீர்கள்? உண்மையாகவே அவரிடம் அன்புள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களால் எந்த ஊழியத்தை கர்த்தருக்காக செய்வீர்கள்? சிறுவர் ஊழியமோ, வாலிபர் ஊழியமோ, வியாதி உள்ளவர்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஊழியத்தையோ, அல்லது வாஞ்சியோடு இருக்கிறவர்களுக்கு ஒற்றைத்தாள் பிரதிகளை கொடுக்கும் ஊழியத்தையோ, அல்லது கிராமங்களுக்கு சென்று சுசேஷத்தை அறிவிப்பதிலேயோ ஏதாவது ஒரு வகையிலே நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபாடு கொள்வீர்கள். நாம் அவர் மேல் அன்பாயிருக்கிறோம் என்பதை அதுவே வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. யோவான் 21:18-19 வசனங்களை பாருங்கள். நீ இள வயதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இங்கே இயேசு சொல்வது என்ன? பேதுரு ஒரு இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆம், அதையே அவர் செய்து முடிக்கப் போகிறார். யோவான் 21:20-21 வசனங்களை பாருங்கள். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜன பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். இங்கே அவன் கேட்பது என்ன? இயேசுவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னீர், யோவான் என்ன செய்யப் போகிறார் என்பதையும் சொல்லுமே என்பது போல கேட்கிறார். அதற்கு இயேசு என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள், வசனம் 22. அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இங்கு இயேசு என்ன சொல்கிறார், சீமோன் பேதுருவே, நீ எனக்காக மரிக்கப் போகிறாய். யோவான் என்ன செய்யப் போகிறான் என்பதை குறித்து அறிந்து கொள்ள உனக்கு அவசியமில்லை. நான் மீண்டுமாக வரும் வரை அவன் உயிரோடு இருக்க வேண்டுமென்றாலும் நீ எனக்காக செய்ய வேண்டியதை எந்த விதத்திலையும் அது மாற்றாது. நீ என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். வசனங்கள் 23-24 பாருங்கள். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் தான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு சத்தியம். அறியாமையோ அல்லது குறைவான அறிவோ கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஒரு சாக்கு போக்காகாது. சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், தங்கள் வாழ்க்கையில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொன்னால் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம் என்பார்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொள்ளாத எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்களை நீங்கள் அறிய தேவையில்லை. முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் அவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் பின் செல்ல வேண்டியதே. யோவானுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இயேசு சொல்லவில்லை. அவர் வரும் வரை யோவான் இருக்க அவருக்கு சித்தமானால் அவன் இருப்பான். அந்த காரியம் எந்த விதத்திலேயும் பேதுருனுடைய பணியை பாதிக்கப் போவதில்லை. பேதுரு இயேசுவை பின்பற்ற வேண்டியதை மாற்றப்போவதில்லை என்பதனாலே அவர் அவ்வாறு கூறினார். இன்றைக்கும் நாமும் அதையே அறிந்துள்ள வேண்டும். அறிந்திருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்றி அவருடைய பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்தினால்தான், இதை காண்பித்தால்தான் நான் அதை செய்வேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நம்மால் அவருக்கு பிரயோஜனமில்லை. 2 பேதுரு 1:14 இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் என்கிறார். பாரம்பரியம் என்ன சொல்கிறது என்றால், பேதுரு சிலுவேலை அறையப்பட்டார். அது மட்டுமல்ல, இயேசுவை போல நேராக சிலுவேலை அறையப்பட தான் தகுதி உள்ளவன் இல்லை என்று தன்னை தலைகீழாக சிலுவேலை அறையும்படியாக கேட்டுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து நம்முடைய மனதின் ஆண்டவராக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் ஆண்டவராக இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பங்களின் ஆண்டவராக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக அவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராய் அவர் இருக்க முடியாது. யோவான் 21-25 பாருங்கள். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன். யோவான் கூறுவது ஒரு மிகைப்படுத்தி சொல்லும் காரியம்தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பியவர். அவர் நித்தியமான தேவன். அவரே ரட்சகர். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இதோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் நிறைவடைகிறது. இன்று கற்றுக்கொண்ட பாடங்களை சற்றே நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோமா? இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய பணியை செய்வதற்கு அடிப்படையாக அவர் மேலே உண்மையான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். உண்மையாக அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய பணிவிடையிலே கட்டாயம் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள். அதேவேளையிலே கர்த்தருடைய பணியிலே இருக்கிற எல்லாருமே அவரை நேசிக்கிறார்கள் என்றும் கூற முடியாது. அது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய காரியங்களை அறிந்தால்தான் நான் என்னுடைய பணியை செய்வேன் என்று சொல்ல நமக்கு அதிகாரமில்லை. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாக அவரை பின்பற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம் ஒவ்வொருவரையும் எந்த பாதையிலே அவர் வழி நடத்த சித்தமாயிருக்கிறாரோ அந்த பாதையிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. ஜெபம் செய்வோம். எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதந்தையே, யோவான் எழுதின சுவிசேஷத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்த ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்களை எங்கள் மனதிலே ஆழமாய் நாங்கள் குறித்து வைத்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஒவ்வொரு நாளும் அவற்றைக் கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த புத்தகத்திலே கற்றுக்கொண்ட பாடங்களின் மூலமாய் புதிய தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே அவர்களை முடிவு வரையிலும் காத்துக்கொள்ளும். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மை உண்மையாய் நேசிக்கவும் உண்மையாய் பின்பற்றவும் கர்த்தர் கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்யப்போகிற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோவான் எந்த நோக்கத்தோடு இந்த சுவிசேஷத்தை எழுதினாரோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கும் என்றால் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இல்லை என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை மீண்டுமாக கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சகராக ஏற்றுக்கொள்ள நீரே உதவி செய்யும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே வாழ நீரே கிருபை செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பிரசங்கி 2:26. பிரசங்கி 2:26.